கடந்த வாரம் இலங்கையின் புங்குடுதீவைச் சேர்ந்த பாடசாலை மாணவி வித்யா கூட்டு பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து யாழ் மாவட்டமெங்கும் ஆர்ப்பாட்டங்களும் கண்டன ஊர்வலங்களும் தொடர்ந்து வருகின்றன. இந்த நிலையில் வித்யாவின் கொலைக்கான பின்னணி பற்றியும் எப்படியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன என்பது பற்றியும் அறிந்து கொள்ளும் நோக்கில் அவரது சகோதரன் நிஷாந்தனை தொடர்பு கொண்டேன். ஏற்கனவே நிலவிய குடும்ப பகை காரணமாகவே வித்யா வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக வெளியான செய்தி உண்மையா என நிஷாந்தனிடம் கேட்டேன்.
கேட்ட திருப்புறதுக்காக குடும்ப பிரச்சனைன்னு சொல்லலாம். இப்போ யாழ்ப்பாணம் எங்களுக்கு சொல்லினா ஊர்ல பிறந்தாலும் சொந்தக்காரன்டா. யாழ்ப்பாணத்துல நீங்க ஒரு சகோதரம் தான், யாழ்ப்பாணம் புள்ள அவங்களுக்கு சொந்தமா இல்ல தானே? அதை மாதிரி ஒரு ஒரு கதைய திருப்பி ஒரு அரசியல் நோக்கம் இதெல்லாம்.
பெண்களை வைத்து ப்ளூ பிலிம் எனப்படும் நீலப்படம் எடுத்து விற்பனை செய்யும் சுவிஸ் பிரஜை ஒருவரின் செயலுக்கு தனது சகோதரி பலியாகிவிட்டதாக சொல்கிறார் நிஷாந்தன்.
கொலை செய்யப்பட்ட காரணம், அதாவது இது வந்து ஒரு ஏலம் கூறப்பட்டிருக்கு. இப்படி ஒரு நல்ல ஆளா பார்த்து, நல்ல குவாலிட்டியா பார்த்து கண்டுபிடிச்சு, அதுக்கு போட்டோலேருந்து போன்லேருந்து போன் பிக்சர் சென்ட் பண்ணி அதை டைம் பார்த்து பிளான் பார்த்து செய்தோம். இது எங்களுக்கான பகையோ இல்லாட்டி விரோத குணமோ இல்லை. அவங்க தங்களுக்கான ஆளை கண்காணிச்சு தேவை கேட்டால் அவர்களை கடத்தினதான் இது முக்கிய காரணம். அதே வந்து ப்ளூ பிலிம்ல எடுத்து அந்த வீடியோக்கள் அனுப்பி காசு, ஒரு காலத்துல அவர் ஒரு படிப்பறிவு இல்லாதவர், ஒரு நாளைக்கு 40 லட்சம் 50 லட்சம் ரூபாய் பிளே பண்ண முடியும்டா, அவருக்கு எப்படி இது முடியுது என்று எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா ஒரு நாள்லயே உழைச்சி இல்லாத அந்த அமௌண்ட். இது வித்யாட கேஸ் மட்டுமண்டி இல்ல, அதோட கேஸோட இப்ப 15-20 கேஸ் அப்ப வெளியே வருது. இவரோட எத்தனை பொம்பளை கேஸ் நடந்தேன்னு இப்பதான் வெளியே வருது.
புங்குடுதீவு வாழ் மக்களால் சுற்றி வளைக்கப்பட்ட சுவிஸ் பிரஜையை காவல்துறையிடம் தானே ஒப்படைப்பதாக கூறி தன்னோடு வாகனத்தில் அழைத்துச் சென்ற சட்டத்தரணியொருவர் அந்த சுவிஸ் பிரஜையை தப்பிக்கச் செய்து கொழும்புக்கு அனுப்பி வைத்து விட்டதாகவும், இதற்காக குறித்த சுவிஸ் பிரஜையிடமிருந்து சட்டத்தரணி பணம் பெற்றிருந்தார் எனவும் நிஷாந்தன் குற்றம் சாட்டினார்.
எங்களை வேற ஒரு லோயரை பிடிக்காதீங்க, எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யாதீங்க, அமைதியா இருங்க என்று சொல்லி கூட ஒரு கூட்டம் உண்டு மேற்கெடுது. அவற்ற புருஷ்மா அதிபர் தங்களை சட்டத்தரங்கிடம் கூட்டின்னு வந்து கூட்டம் உண்டு வச்சு பிரதம் தெரிய வந்தது. இவர் குற்றவாளியை காப்பாத்தி 40 லட்சம் வாங்கி காப்பாத்தி போட்டு அந்த குற்றவாளியின் பெருசா ஒரு மக்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தாம அமைதிப்படுத்துறதுக்காக மேற்கொண்டது. இதுலேருந்தே விலங்குதானே, இது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இவர் கொண்டா காப்பாத்தி கொண்டு விட்டுருக்காரு, வெளிநாடு தப்பி போச்சு. இப்போதைக்கு அவர் சுவிஸ்லாம் இருக்கிற வரியல, ஏன்னா கொழும்பு வெள்ளவத்தான் போலீஸ் கைது செய்யலாம்னு சொல்லினோம், ஆனா உண்மை என்னன்னு தெரியாது.
நிஷாந்தன் சொல்வதை ஆமோதித்துள்ள புங்குடுதீவு பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் குறித்த சட்டத்தரணி தமக்கு துரோகம் செய்வார் என தாம் கனவிலும் நினைத்திருக்கவில்லை என சொல்கிறார்.
என்னண்டா அவர் வந்து சொன்னது அப்படித்தான் எங்களோட கலெக்டர், தான் வந்து ஒரு லோயர், தாங்க அவங்களுக்கு எதிரான ஆட்கள், அப்படித்தான் நான் வந்திருக்கிறேன் அவற்ற வீட்டை காட்டுங்கன்னு கேட்க அவர் உண்மையாவே எங்களுக்கு அந்த மனம் உருகி தான் புங்குடுதீவு மண்ணை சேர்ந்தனால் நான் புங்குடுதீவனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன், அந்த புள்ள எந்த பிள்ளைக்கு சமன் அந்த கொரியாரிய காட்டி தாங்கன்னு சொல்ல நாங்க தான் இங்க காட்டி கொடுக்க அவர் வந்து வாகனத்துல ஏற்றி கொண்டு போயிட்டு இந்த துரோகம் செய்வாருன்னு நாங்க கனவுல நினைக்கவே இல்லை. இப்படி எத்தனை பேருக்கு மத்தியில டி பாடசாலை வலைய கோட்டை கல்வி பணிப்பாளர், வலைய கல்வி பணிப்பாளர் எங்களோட அதிபர், நாங்க பொதுமக்கள் மத்தியில நீங்க அவர் வந்து சொல்லி கொடுத்து ஏற்ற வச்சதே நாங்க தானுங்க நின்று இப்படி அவர் செய்வாரன்னு நாங்க போலீஸ்ல, ஏன்னா மக்கள் வரும் வந்து ஒரு ஆளை வெட்டினவர் அதுல வச்சு, அப்ப அந்த டைம்ல இவரையும் வெட்டுவாருன்றதான் தான் அவற்ற கையில கொடுத்துறாங்க. என்ன வெட்டிச்சாக்கான அவங்க பின்னணிகளோட கீழாதல்லோ.
வித்யா கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 9 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இவர்களை விட இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இன்னும் சிலர் கைது செய்யப்படாமல் வெளியே நடமாட விடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டுகிறார் கொலை செய்யப்பட்ட மாணவியின் சகோதரன் நிஷாந்தன்.
இவருக்கான சம்பந்தமான சுற்றுலா கைது செய்யல, சும்மா தூச்சாண்டிக்கு 4-5 பேர் தான் கைது செய்திருக்கு. இப்படி இல்ல, அரசாங்கத்தை நம்பல, அது ஓடின கதை தான். இது எங்களால என்ற அளவுக்கு போராட்டத்தை நடத்தி போட்டு விட வேண்டியது.
அது மட்டுமல்லாமல் குறித்த சுவிஸ் பிரஜைக்கு உதவிய சட்டத்தரணிக்கு அரச ஆதரவு இருப்பதாக சொன்ன நிஷாந்தன் சகோதரியின் விடயத்தில் போராடும் தமது உயிர்களுக்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை என சொல்கிறார்.
அவரை காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ ராணுவ படைகள் அவரை காப்பாத்தி கொண்டு போகுது, ஆஜர்படுத்தவே மாட்டேன்ற மாதிரி போறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கத்தோட என்னத்தை கதைகள் சொல்லுங்க. மற்றது எங்க எங்களோட சகோதரன் ஒரு அக்காரல் இருக்கு,
இதேவேளை மாணவி வித்யா கொலை வழக்கு 28ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சொன்ன நிஷாந்தன் இந்த கால தாமதம் எதற்கு என கேள்வி எழுப்புகிறார்.
எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க அப்படியே நாலு எழுத்தாண்ட ஒரு அழைப்ப 28ஆம் தேதி கோர்ட்ஸுக்கு எடுக்கிறோன்றாங்க. அதை என்ன மாதிரியான உண்மைத்தன்மை ஒன்றும் தெரியல. மற்றது டிஎன்ஏ பரிசோதனை எல்லாம் பின்னுக்கு 6 மாதத்துக்கு புறாதான் அதை பரிசோதிக்க விட்டா இதுல இருந்து விலங்கு தானே ஒரு சாதாரண பிரச்சனையும் அதை எடுக்கிறாங்க. அந்த சிறீத பரிசோதனை செய்து உடனே அந்த கேஸை முடிப்போன்ற மாதிரி அந்த மாதிரி நோக்கங்கள் ஒன்றும் இல்லை.
இந்த நிலையில் மாணவி வித்யாவின் கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் ஏனையவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும், சந்தேக நபருக்கு உதவிய சட்டத்தரணியையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் இன்றும் புங்குடுதீவில் பாடசாலை மாணவர்களாலும் அந்த ஊர் மக்களாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விளக்குகிறார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கும் பாடசாலை மாணவர் ஒருவர்.
எங்களுடைய பாடசாலையில் வந்து மாணவி வித்யாவுடைய கொலை வந்து இன்று 8 நாட்கள் ஆகிவிட்டன. 8 நாட்களுக்கும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. எங்களுடைய மாணவர்கள் மத்தியில் இன்னும் பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்கின்றது. இதே போன்ற ஒரு செயற்பாடு எங்களுடைய சமுதாயத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. ஏனென்றால் ஜாழ் பிரதேசத்தில் அதிகரித்து வரும் அரசியல்வாதிகளின் கண்டனங்கள், அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகள் தான் இவ்வாறான கொலைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. எங்களுடைய கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அரசியல்வாதிகள் தங்களுடைய செல்வாக்கினை பயன்படுத்தி அவர்களை வெளியே கொண்டு வர அதன் இவ்வளவு கேள்விகள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் வந்து தலையிட்டும் அவர்களுடைய முடிவுகள் எங்கள் மாணவர்களுக்கு இன்னும் சரியாக கிடைக்கவில்லை. இன்றுடன் 8 நாள் ஆகிவிட்டும் அவர்களுக்கான நீதி கூடி வழங்கவில்லை. 28ஆம் தேதி மட்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது வித்யாவின் கொலை வழக்கு. என்ன காரணத்திற்காக 28ஆம் தேதி மட்டும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது? 15 பேர் வந்து தங்களுடைய 15 பேர் தங்களோட சேர்ந்து கூட்டு வல்லுநர்கள் செய்திருக்கிறேன்னு சொன்னவையே. அதுல இப்பதான் 9 பேர் குடிபட்டிருக்கணும், இன்னும் 6 பேர் இருக்கணும். அதனால எங்களை பதட்டமா இருக்கு. ஏன்னா அந்த 6 பேருமே இன்னும் ஒரு கொலையை எங்களோட மாணவ சமுதாயத்துல செய்யலாம்ன்ற ஒரு இதுலதானக்கா நாங்க இருக்கிறோம்.
புங்குடுதீவு பாடசாலை மாணவி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் அனைவரும் தமிழர்கள் என சொல்லப்படும் நிலையில் இந்த விவகாரம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு தீவிரம் பெறுவதற்கு என்ன காரணம் என யாழ்ப்பாணத்தின் பிரதான பத்திரிகைகளில் ஒன்றான உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் பிரேமானந்திடம் கேட்டேன்.
உண்மையிலே இது தமிழர்களா அல்லது வேற்று இனத்தவர்களா இந்த குற்றங்களை கொடூரங்களை செய்தார்கள் என்பது பிரச்சனை அல்ல. இந்த பகுதி வடபகுதி மிக நீண்ட காலமாக இந்த மாதிரியான குற்றங்களை கண்டு வருகிறது. ஏற்கனவே பல சிறுமிகள் இது போன்று சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வழக்குகள் என்ன நிலுவையில் இருக்கின்றன? அவற்றின் மீதான குற்றவாளிகள் இனங்கண்டு தண்டிக்கப்படவில்லை. ஏற்கனவே பல சிறுவ துஷ்பிரயோகங்கள் நடந்திருக்கின்றன. அவற்றின் மீதும் அண்மை காலமாக கவனங்கள் குவிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அதன் மீது நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கிறது. அது தொடர்பிலே சமூகம் உண்மையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்கிற ஒரு விமர்சனங்கள் முக்கியமாக முன்வைக்கப்பட்டு வந்தன. ஒரு நீண்ட கால தொடர்ச்சியான ஒரு அடக்குமுறைக்குள்ளே இருந்த மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தற்போது ஒரு இந்த விடயத்தை ஒட்டி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. அங்கே யார் செய்தார்கள் என்பதல்ல. இந்த வகையிலான சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கின்றன. இந்த புங்குடுதீவிலே இது போன்ற சம்பவங்கள் நடப்பது நான் நினைக்கிறேன், நான் அறிந்த வரையில் இது 4வது சம்பவமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு 3 வயது சிறுமி 3-4 வயது சிறுமி இது மாதிரி பாலியல் பலாத்காரத்தின் பின்னர் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அதை விட இன்னொரு இளம் பெண் பலாத்காரத்தின் பின்னர் கொல்லப்பட்டு கல்லோடு கட்டி கிணற்று நீரிலே போடப்பட்டிருந்தார். அது பின்னர் அவருடைய சடலம் அங்கிருந்து கிணற்று நீரெல்லாம் உரைத்து மேலே எடுக்கப்பட்டது. அது தவிர மற்றொரு பெண்ணும் அது போன்றே கொல்லப்பட்டிருந்தார். இதற்கு முன்னர் நன்கு அறியப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கின்றன இந்த பகுதியில. அது புங்குடுதீவிலே மட்டும் நடந்த சம்பவங்கள். அது தவிர நெடுந்தீவிலே 8 வயது சிறுமி ஒருத்தி இது போன்று மிக கொடூரமான முறையிலே கலாச்சாரத்தின் பின்னர் கொல்லப்பட்டிருக்கிறார். இவை எல்லாம் தீவிரத்திலே நடந்த சம்பவங்கள். ஒரு உதாரணங்கள் என்னுடைய ஞாபகங்களிலே இருக்கக்கூடிய உதாரணங்களுக்கு இருக்கிறேன். அது தவிர குடா நாட்டினுடைய பிரதான பகுதியிலே இருநிலப்பரப்பிலே பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அண்மையில் கூட 2 வாரங்களுக்கு முன்னர் கூட ஒரு பெண் கழுத்து வெட்டி கொல்லப்பட்டிருந்தார். அதற்கு முன்னர் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்றால் சமூகத்தினுடைய பொறுமை அதனுடைய எல்லைக்கு வந்துவிட்டது என்பதுதான். இவ்வாறான ஒரு சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று அதன் மீது சட்டம் ஒழுங்கு காவலர்களும் நீதித்துறையும் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு சமூகம் இப்போது வந்துவிட்டது என்பதுதான். ஏனென்றால் அந்த தாமதங்கள், அந்த நீதியை நிலைநாட்டுவதில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் அல்லது குற்றவாளிகளை தப்ப வருகின்ற போக்கு என்பவை சகித்து கொள்ள முடியாத நிலைமைக்கு வந்ததன் பின்னர் மக்கள் இப்போது கிளர்ந்தெழ ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் நீதியை நிலைநாட்டுகின்றுதான் கோஷமிடுகிறார்கள். உடனடியாக இந்த குற்றவாளிகளுக்கு நீங்கள் சரியான மிக உரிய தண்டனைகளை கொடுத்திருந்தால் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இருக்காது. ஏற்கனவே நடந்த சம்பவங்களிலே விரைவாக நீதி நிலைநாட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த புங்குடுதீவிலே மாணவி கொல்லப்பட்டிருக்க மாட்டார் என்கிறதுதான் சமூகத்தினுடைய கோபமாக இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் அந்த தார்மீக கோபத்தை தான் இப்போது வெளிப்படுத்துகிறார்கள்.
புங்குடுதீவு பகுதியில் இதற்கு முன்னரும் இப்படியான சம்பவங்கள் சில இடம்பெற்றிருப்பதால் மாணவி வித்யாவின் கொலைக்கும் இதற்கு முன்னர் புங்குடுதீவு பகுதியில் இடம்பெற்ற கொலைகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறதா எனவும் திரு பிரேமானந்திடம் கேட்டேன்.
அந்த மாதிரியான அச்சம் இருக்கிறது. போலீசார் தான் அதனை விசாரணை செய்ய வேண்டும். ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய கொலைகளுக்கும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற சந்தேக நபர்களுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றனவா என்கிற விசாரணைகளை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அந்த கோணத்திலே விசாரணைகள் நகர்ந்து சென்றதாக எங்களுக்கு தகவல் இல்லை. இப்போது இந்த விடயத்திலே 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று போலீசார் கூறுகின்றனர். 8 பேர் யாழ்ப்பாணத்திலே கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் கொழும்பிலே வெள்ளவத்தையிலே கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார் என்று போலீசார் கூறுகின்றனர். இன்னும் ஒருவரை தேடி வருவதாகவும் அவர்கள் சொல்கின்றனர். ஆனால் நாங்கள் அறிந்த உள்ளக தகவல்களின் அடிப்படையில் இந்த 8 பேருமே இந்த சம்பவத்தின் குற்றவாளிகளா என்பது தெளிவில்லை. இதில் 3 அல்லது 4 பேர் வரையினானோர் குற்றங்களோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்ததாக அல்லது இந்த சம்பவத்திலே அவர்கள்தான் முழுவதுமாக பங்கேற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று போலீசார் சந்தேகப்படுகின்றனர். அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறுகின்றனர். ஏனையவர்கள் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய குற்ற செயல்களோடு தொடர்பு பட்டவர்கள் என்கிற அடிப்படையில் இந்த குற்றத்தோடும் தொடர்பு பட்டிருக்கக்கூடும் என்கிற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றுதான் தகவல்கள் சொல்கின்றன. அது இனி போக போக போலீசார் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய போகும் அறிக்கைகளில் இருந்து அது தெளிவுபடுத்தப்பட்டுவிடும்.
இதுவரை இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் மாணவி வித்யாவின் கொலைக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது என்பதை விளக்குகிறார் திரு பிரேமானந்த்.
சட்ட மருத்துவ நிபுணருடைய கருத்துப்படி மாணவியினுடைய இறப்பு அவருடைய தலையிலே தாக்கப்பட்டதால் அல்லது அடிபட்டதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூளையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இரத்த கசிவு மற்றும் மூச்சு திணறல் ஆகிய காரணங்களால் ஏற்பட்டது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இறப்பு அந்த வகையிலே தான் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக அவர் மன்புணரப்பட்டிருக்கிறார். அதுவும் 1க்கும் மேற்பட்டவர்களால் அது நடந்திருப்பதற்கான சாத்தியங்கள் அதற்கான அறிகுறிகள் இருக்கின்றன என்றுதான் சட்ட வைத்திய நிபுணர் கூறியிருக்கிறார். ஆனால் பல்வேறு கதைகள் இந்த கொலைகளுக்கு பின்னாலே அந்த காரணம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. எனவே காரணம் இன்னும் சரியான காரணம் துலங்கவில்லை. போலீசார் அது குறித்து விசாரிக்கிறார்கள். போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிக்கை விடும் போதுதான் உண்மையான காரணம் கொலைக்கான காரணம் தெரியவர்.
இதேவேளை சட்டத்தரணி திரு தவராஜா அவர்கள் கொலை செய்யப்பட்ட வித்யாவின் குடும்பத்தின் சார்பில் ஆஜராக உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்ற நிலையில் இந்த செய்தி உண்மையாயின நிஷாந்தனிடம் கேட்டேன். கொலை செய்யப்பட்ட மாணவியின் சகோதரன் நிஷாந்தனால் முன்வைக்கப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசாரின் கருத்துக்களை பெற பல தடவைகள் முயன்றபோதும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை.